வெளியே இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவரும் தயவு செய்து உள்ளே வரும்படி அன்புடன் கேட்கிறோம். நம்மளுடைய கூட்டங்கள் மாலை 5:30 வரை இருக்கிறபடியினால் சகோதர சகோதரிகள் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். தயவு செய்து உங்களுடைய இருக்கைகளில் வந்து அமரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிற கரூர் எக்லிசாவை சேர்ந்த எல்டர் சகோதரர் ராயப்பன் அவர்களை அழைக்கிறேன்.
கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் கர்த்தரேசனுடைய நாமத்திலும் அன்பு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்காங்கே வெளியில் இருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகள் கூட அரங்கத்துக்குள் வரும்படி உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த கூடுகை முடிய மட்டும் நீங்கள் இருந்து செல்வது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் கூலி சாயங்கால தினத்தில் தான் அங்கே வழங்கப்படும், வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதை கூட நீங்கள் கருத்தில் வைக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கிறேன். பாதியிலே போனால் கூலி கூட கிடைக்காம போயிடும், அதை கூட சிந்தையில் நிறுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுதுமாய் கூட இந்த 2வது நாள் ஆவிக்குரிய மாநாட்டினுடைய 2வது பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதற்கு முந்தி கூட 2 பாடங்கள் நம்முடைய அன்பின் சகோதரர்களை தேவன் தம்முடைய வார்த்தைக்கு வாயாக பயன்படுத்தி நமத்திலே ஆழமான விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதில் 1வது பகுதி பரிசுத்த மகங்கள் என்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக இந்த நாளைக்கே உரிய ஒரு விஷயங்கள் அந்த பரிசுத்தமாகுதல் நம்மத்தில மிக மிக அவசியமாக இருக்குது. யாரொருவர் அந்த பரிசுத்தமாகுதல் முன்னேறலையோ அவங்களுக்கு கூட அந்த கூலி கிடைக்காது, அதை கூட சிந்தையில் வைக்கணும். அதைத் தொடர்ந்து அன்பின் சகோதரர் அடுத்த பகுதி எடுத்தார். அந்த ஒரு வாய்ப்பில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சொற்பமான சிலர். ஆனால் இங்கே நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் அந்த சிலராக மாறுவதற்கேற்ற ஒரு முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. அதுதான் தேவன் நம்மத்தில் இந்த நாளில் பயந்து கொண்ட ஒரு வார்த்தையாக இருக்குது. அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே நம்மத்தில் வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரர் ஜானி அவர்கள் இன்னைக்கு நம்மத்தில கூட பிளேயாமின் தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு தலைப்பின் கீழே யாகோபி நிருபம் 1:8 ஆதாரமாக கொண்டு நமத்தில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கன்வென்ஷன் சார்பாக அவரை நான் அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்தியசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி வெள்ளக்கோயில் சபைகளின் சார்பாக கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தாங்கள் யாவருக்கும் நாங்கள் அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகத்தான நாமத்தை தொழுது கொள்வதற்கும் அவருடைய மகத்தான சத்தியங்களை ஆராய்ந்து அறிவதற்கும் நல்லதொரு வாய்ப்பை இந்த 2 நாட்களாக தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதியில் நாம் ஆராய்வதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய திட்டத்தில் பிலேயாம், தேவனுடைய திட்டத்தில் பிலேயாம் என்ற தலைப்பில் நாம் ஆராய இருக்கின்றோம். ஆதாரவசனமாக யாக்கோபு 1:8 நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:8
இருமன உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனம் பிலேயாமுக்கு முற்றிலும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆகவே தேவன் ஒரு மாபெரும் எச்சரிப்பை இந்த பிலேயாமின் பாடத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடத்தை நாம் 2 விதங்களிலே நாம் ஆராயப் போகின்றோம். முதலாவது, புதிய சிருஷ்டிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய திருஷ்டாந்தங்கள், அதாவது முன் அடையாளங்கள் வரிசையிலே பிலேயாமின் கதாபாத்திரமும் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஆகவே பிலேயாமை பொறுத்த மட்டும் இல்ல, விசேஷமா புதிய சிருஷ்டிக்குரிய எச்சரிப்பின் பாடத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இது முதலாவது ஒரு பாகம். 2வதாக, பிலேயாமின் தீர்க்க தரிசனம். தேவன் பிலேயாமுக்கு அருளி செய்த தீர்க்க தரிசன வரிசையிலே 4வது தீர்க்க தரிசனம், அதாவது இது உவமை பாசையில் அமைந்த ஒரு தீர்க்க தரிசனம். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய பாடத்தை நம்முடைய மூத்த சகோதரரின் எழுத்துக்கள் மற்றும் ஆவிக்குரிய சகோதரர்கள் பிரதர் கார்ல் ஹேகன்சிக் மற்றும் பல சகோதரருடைய ஆவிக்குரிய சத்தியங்களையும் நாம் தொகுத்து நாம் ஆராயப் போகின்றோம். அந்த வகையில் இந்த பிலேயாமினுடைய கதாபாத்திரம் எவ்விதத்தில் புதிய சிருஷ்டிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு மிக முக்கியமான எச்சரிப்பின் பாடத்தை மற்றும் ஆலோசனை தரும் பாடத்தை தருகிறதாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது நாம் ஆராய இருக்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் அவருடைய சத்திய வேதத்தில் அவர் பயன்படுத்தின கதாபாத்திரங்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார். எப்படின்னா, அவர் பயன்படுத்தின வசனங்களே அதற்கு சாட்சியாக இருக்கும். அப்படி என்றால், பிலேயாமை குறித்த பிலேயாம் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற சத்திய வசனங்கள் வேதத்தில் தேவன் அநேக வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், முதலாவது பிலேயாமை குறித்து தேவன் 57 முறை அவருடைய காரியங்களை அவருடைய வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இவைகளை நாம் நன்றாக ஆராய வேண்டியதற்கு அடுத்ததாக, ஆரம்பத்தில் துவக்க நாட்கள்ல தேவனுடன் இந்த பிலேயாம் நெருங்கிய தொடர்பை கொண்டவராக இருந்திருக்கிறார். தேவனுடைய மகத்தான தீர்க்க தரிசனங்களை, அவர் அருளிய வெளிப்பாடுகளை, ஆரக்கிள்ஸ் வெளிப்பாடுகளை அவர் பெற்றவராக இருந்திருக்கிறார். இவரை குறித்த ஆராய்ச்சியாளர்களுடைய ஆராய்ச்சி, இவர் பிறப்பால் ஒரு யூதர் இல்லை என்ற ஒரு கருத்தை கூட வெளியிடுகிறார்கள். அப்படி என்றால், இவர் பிதாவாகிய தேவனுடனான உறவு எப்படி ஏற்பட்டிருக்கும், அதனுடைய பின்னணி என்ன என்பதை ஆராயும் போது, அதை குறித்த காரியம், இவர் ஆபிரகாம் குடியிருந்த பகுதி மெசபத்தோமியா, ஆரம்ப நாட்களிலே ஆபிரகாம் குடியிருந்த பகுதியின் அருகாமையில் அவர் குடியிருந்திருக்கிறார். ஆகவே அங்கே மெய்தேவ வணக்கம், பிதாவாகிய யாவே தேவனுடைய வணக்கம் பரவி காணப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் இவர் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய மகத்துவங்களையும் அறிந்தவராய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார். ஆகவேதான் தேவனோடு அவர் நெருங்கிய தொடர்பை அவர் கொண்டவராக இருந்திருக்கிறார் ஆரம்ப நாட்கள்ல. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா, தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியம் உறவு அவருக்கு தேவன் கொடுத்த தாளந்து, விசேஷ தாளந்து வர்த்திப்பானது. ஆகவே அவர் தேவனிடத்தில் மகத்தான வெளிச்சங்களை பெற்று அவர் வாழ்ந்த நாட்கள்ல தேவனுடைய இறை வார்த்தையை அறிவிக்கும் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக அந்த பகுதிகளிலே செயல்பட்டிருந்தார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், இந்த பிலேயாமை பின் நாட்களிலே கூலிக்கு அமர்த்தின மோவாபின் ராஜா ஏறக்குறைய 370 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிலேயாமை அவர் அழைத்தனுப்பினார். ஆகவே அவருடைய புகழ், அதாவது பிலேயாம் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தமான விசேஷ காரியங்கள் எல்லா நாடுகளுக்கும் மத்தியில பிரபலமாக பேசப்பட்டது அந்நாட்களிலே. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், அனைத்து தேசங்களிலும் இந்த பிலேயாம் காலத்தில் அவர் பெயர் மிகவும் பிரபலமாக இருந்தது. அவர் ஆசீர்வதித்தால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் சபித்தால் நிச்சயம் தேவனுடைய சாபம் என்பதிலே மாறாத நிலைமை அன்றைய நாட்களிலே நிலவினது. ஆகவேதான் அன்பானவர்களே, இந்த மோவாப் ராஜா பிலேயாமை அவர் அழைத்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த பிலேயாமினுடைய ஒரு பொதுவான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு, அது மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களிலே இந்த பிலேயாம் தேவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார், தேவனுடைய தீர்க்கதரிசியாக செயல்பட்டார், தேவனுடைய பிரதிநிதியாக தேவனுடைய திட்டங்களை அறிவிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட பிலேயாமுக்கு தேவன் தன்னுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே இவ்வளவு தூரம் தேவனுடைய இரக்கத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருந்த இந்த பிலேயாமின் வாழ்க்கை ஒரு புதிய சிருஷ்டிக்கு மிகச்சிறந்த அடையாளம். நாம் கூட இந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையில தேவனுடைய பரம அழைப்பிற்குள்ளாக அழைக்கப்பட்டு தேவனுடைய பரம ஈவுகளை ருசி பார்த்து தேவனுடைய மாபெரும் சத்திய வெளிச்சங்களை பெற்று தேவனுடைய பிரதிநிதிகளாக மாம்சத்தில் இருக்கும் வாய்ப்பிலே தேவன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, பிலேயாமின் வாழ்க்கை எவ்விதம் தேவனோடு நெருங்கிய தொடர்பில் ஆரம்பித்ததோ அவ்வண்ணமாகவே புதிய சிருஷ்டிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம் வாழ்க்கையையும் தேவ கிருபையினாலே நாம் தேவனால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் மிக அருமையான ஒரு துவக்கமாக இந்த பிலேயாமின் வாழ்க்கை காணப்பட்டது. தொடர்ந்து நடந்தது என்ன? வருடங்கள் செல்ல செல்ல நாம் பார்க்கிறோம், விசேஷமா அந்த வசனத்தில் 2 பேதுரு 2:15-16 வசனங்களிலே காலம் செல்ல அவருடைய நிலைமை எப்படி மாறினது படிங்க.
செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு பிலேயாம் வாழ்ந்த வாழ்க்கை ஆரம்பத்துல செம்மையான வழி என்று குறிப்பிடுகிறார். ஆகவே துவக்கத்துல செம்மையான வழிகளில் நடந்த அந்த பிலேயாம் பிற்பாடு பிற்காலங்களில் அவர் அக்கிரமத்தின் வழியில் அநீதத்தின் கூலியை விரும்பி அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறையை தேவ கிருபையினாலே தொடங்கி இருக்கிறோம். ஆரம்பத்தில் மிக அருமையான ஒரு துவக்கம், ஆவிக்குரிய ஊழியங்கள், தேவனுக்கு அவருடைய குமாரனுக்கும் அவருடைய சத்தியங்களுக்கும் மெய்யாகவே கீழ்ப்படிதல், சகோதர அன்பு, சத்தியத்தின் மீதான வாஞ்சை எல்லாம் இந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை மிக அற்புதமாக தேவன் கிருபையாய் கையளித்திருக்கிறார். ஆனால் பிலேயாமினுடைய அந்த பாடத்தில் பிலேயாமின் கதாபாத்திரத்தின் மூலம் தேவன் கொடுக்கக்கூடிய மிக விசேஷித்த ஒரு எச்சரிப்பு, காலங்கள் செல்ல செல்ல செம்மையான வழிகளை விட்டு வழி விலகி போகும் ஒரு வாய்ப்பு பிலேயாமுக்கு இருந்தது. அதே போன்ற வாய்ப்பு புதிய சிஷ்யிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு முன்பதாகவும் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த காரியங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, நாட்கள் மாற மாற மனிதனுடைய மனநிலையும் என்னாகுதுங்க, மாறுகிறது. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் வருடங்கள் செல்ல செல்ல இரண்டு விதமான வழிகள் பிலேயாமின் வாழ்க்கையில் தென்பட்டது. ஒன்று பார்க்கிறோம், அவர் ஏற்கனவே தேவனுடைய வழிகளிலே, அதாவது செம்மையான வழிகளில் இருந்தார். அதே நேரத்தில் வருடங்கள் செல்ல செல்ல ஐஸ்வர்யத்தின் வழி, அதாவது உலக பொருளின் வழி அவர் முன்பதாக வைக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை மோவாபின் ராஜா பாலாக் மூலமாக அங்கே பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இப்படியாக இரண்டு விதமான வழிகளிலே இப்பொழுது பிலேயாம் தெரிந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட வழியை, தேவனுடைய வழியையா அல்லது ஐஸ்வர்யத்தின் வழியையா என்ற விசேஷித்த ஒரு கேள்வி. ஒரே வாய்ப்பு தான், ஒரே வழியை தெரிந்தெடுப்பதற்கு தான் வாய்ப்பு. ஆனால் பிலேயாம் தெரிந்தெடுத்ததோ நாம் வேத வாக்கியங்களின் நிமித்தமாய் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி ஐஸ்வர்யத்தின் வழி, அதாவது உலக பொருளின் வழி. அன்பானவர்களே, இப்படியாக பிலேயாமினுடைய வாழ்க்கை பயணம் திசை மாறுகிறது. ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையில தேவன் ஒரு விசேஷத்தை எச்சரிப்பை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த பிலேயாம் ஒரு குறிப்பிட்ட விசேஷித்த வகுப்பினர் கடையாளம். எந்த வகுப்பினர்? புதிய சிருஷ்டியாகும் வாய்ப்பை பரம அழைப்பிற்குள்ளாக பெற்றவர்களுக்கு ஒரு அடையாளம். ரீப்ரின்ஸ் நம்பர் 5323 பேஜ் 297 நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் குறிப்பிடும் போது, ஒவ்வொரு யுகத்திலும் இந்த பிலேயாமின் ஆவியை உடைய வகுப்பினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிலேயாமின் ஆவியுடைய வகுப்பினராகும் வாய்ப்பு ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரியின் மீதும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பிலேயாமின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் பெலாம். ஆகவே பிலேயாமினுடைய ஆவி நம்மீது கடந்து செல்லாதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் மிகுந்த விழிப்போடு. ஆகவே இந்த பிலேயாமின் ஆவியை குறித்ததான எச்சரிப்பை நம்மை நாமே சோதி தருவதற்கு தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலமாக நல்வாய்ப்பை அருளி செய்திருக்கிறார். நம்மை நாமே சோதி தருவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே தேவனுடைய வசனங்களின் அடிப்படையில் அங்கே தலைப்புகளாக நாம் பார்க்க போகிறோம். பிலேயாமின் ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் பெலாம். பிலேயாம் சுயநலத்திற்காக இஸ்ரேலர் சாபம் பெற ஏற்பாடு. பாருங்க, பிலேயாம் தேவனுடைய தீர்க்க தரிசி. தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் பட்டியலை வரிசையெல்லாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியும் தேவனுடைய ஜனங்களான இஸ்ரேலரின் நன்மைக்காக தங்களுக்கு தீமை ஏற்பட்டாலும் பொறுத்துக்கொண்டும் சகித்துக்கொண்டும் செயல்பட்டார்கள். இது வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதற்கு விதிவிலக்காக பிலேயாம் எவ்விதம் செயல்பட்டிருக்கார்னா, அவர் விசித்திரமா வித்தியாசமா செயல்பட்டார். தன்னுடைய சுயநலத்திற்கு தேவனுடைய ஜனங்கள் நஷ்டமடைவதற்கும் தேவனுடைய தண்டனையை பெறுவதற்கும் அவர்கள் சபிக்கப்படுவதற்கும் உரிய ஏற்பாட்டை அவர் செய்தார். ஆகவே அன்பானவர்களே, இது பிலேயாமின் ஆவிக்குரிய ஒரு பண்பு, நலன், ஆட்டிடியூட், ஒரு மனப்பான்மை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. நாம் நம்முடைய சுயநலனுக்காக, நாம் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கான தீமைக்குரிய காரியங்களை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, இந்த காரியத்தை நாம் சற்று சிந்திக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சத்ருவை நேசிக்கக்கூடிய அன்பை யூதாஸ் காரியத்தினிடத்திலே சிநேகிதனே என்ற வார்த்தையின் மூலம் முழுமை செய்ததை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, உடன் சகோதரருக்கு அதாவது யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷித்த ஒரு தெய்வீக அங்கீகரிப்பை அங்க நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அங்கீகரிப்புனா சத்ருவையும் நேசிக்கும் ஒரு அங்கீகரிப்பை அங்க கொடுத்தார். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் பிதாவினுடைய சகல கட்டளைகளுக்கும் அந்த நேரத்தில் முழுமையாய் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை பின்பற்றக்கூடிய, கர்த்தரை தலையாக பின்பற்றக்கூடிய, மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை பிலேயாமின் ஆவியை குறித்து மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டிய நாட்கள் இவைகள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த பிலேயாமினுடைய இன்னொரு காரியம் நாம் பார்க்கும்போது, கூலிக்காக எதையும் செய்யும் மனநிலை, தன்னுடைய வருமானத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு மனநிலைமை இங்கே இருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம், பல உபாய தந்திரங்களை கையாளுதல் பாவம் செய்வதற்கும் காரணமாதல். இதெல்லாம் பிலேயாமினுடைய ஒரு மோசமான கதாபாத்திரம், கிரியைகள், சிந்தனைகள், செயல்கள். தொடர்ந்து நாம் பார்க்கலாம், துணிந்து பாவம் செய்யும் மனநிலை, இது பிலேயாமின் வாழ்க்கையில் இருந்தது. தேவ பக்தியின் வேஷம் தரித்த இருதயம், தேவ சித்தத்திற்கு கீழ்படியாமல் சுய விருப்பத்தை தேவ சித்தமாக மாற்ற நினைத்தல். ஆகவே இது மிகவும் ஒரு அபாயகரமான டெஸ்ட், மிக மோசமான ஒரு மனநிலை. தன்னுடைய சுய சித்தத்தை தேவ சித்தமாக மாற்ற முயற்சி செய்தல், இப்படியாக இந்த பிலேயாம் செயல்பட்டார். அன்பானவர்களே, இந்த காரியங்களிலே ஆவிக்குரிய பிரகாரமா ஒவ்வொன்றாக நம்முடைய சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் இடத்திலிருந்து முற்றிலும் அகற்றி போடப்பட வேண்டும், முற்றிலும் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தேவனிடத்தில் இந்த பிலேயாம் பெற்ற தாளந்தை முறைகேடாக, மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்துதல், டீச்சிங் எரர் ஃபார் ப்ராஃபிட். தேவனிடத்தில் பெற்ற மகத்தான சத்தியங்களை அவர் அநீதத்தின் கூலிக்காக தவறாக கையாண்டார். அன்பானவர்களே, இது ஒரு புதிய சிருஷ்டியின் அழைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக விசேஷ எச்சரிப்பு. அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கிறோம் பிரபஞ்சத்தின் மீதும் உடைமைகள், சொத்து, அந்தஸ்து, ஆஸ்தி இவைகளின் மீதான ஒரு விருப்பம், ஆசை, இது யூதாஸின் ஆவியை அடையாளப்படுத்துகிறது. ஃபோர் ரன்னர் ஆஃப் ஜூடாஸ். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமை இந்த பிலேயாமுக்கு இருந்தது. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பயந்த கெட்ட மனிதன், காட் ஃபியரிங் பேட்மேன். அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்த கெட்ட மனிதன், இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பெக்குலியரான தலைப்பை நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பதர் தான் வச்சிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், இந்த பிலேயாம் புதிய சிருஷ்டிகளுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய மிக விசேஷித்த ஆலோசனை மற்றும் எச்சரிப்பின் பாடம். ஆகவே இந்த பிலேயாமின் ஆவியை உடைய ஒரு நிலைமை நம்மில் எவருக்கேனும் ஒருவேளை இருக்குமேயானால் உடனடியாக முற்றிலும் அகற்றி போட வேண்டும், முழுமையான முயற்சி எடுத்து சற்றும் தாமதிக்காமல். ஆகவே சகோதரர் இங்கே விசேஷித்த இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறார், சற்றும் தாமதிக்காமல் அந்த ஆவியின் மனநிலையை அகற்றி போட்டு அது ஒருபோதும் நமக்குள் நுழைந்து விடாதபடி எல்லா காவலோடும் நம் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஒரு செக்லிஸ்ட் நம்முடைய உள்ளத்தில் அணு தினமும் மரண பரியந்தமும் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பிலேயாம் கூட ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட ஆவி அவருக்குள் இல்லை, தேவனுடைய ஆவியே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, இந்த ஆவியினுடைய தன்மைகள் ஒன்றோ இரண்டோ உள்ளே நுழைந்து தொடர்ந்து அந்த தீய ஆவி வளர்ச்சி அடைந்து முழுமை பெற்றது. ஆகவே இந்த பிலேயாமின் ஆவி புதிய சிருஷ்டிகளுக்குள்ளாக ஒருபோதும் சென்றுவிடக் கூடாது. ஆகவேதான் நாம் இந்த எச்சரிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை எச்சரிப்பு கூட இதில் சபைக்காக கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் மனநிலை என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி இருந்தது? சங்கீதம் படிங்க.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
அன்பானவர்களே, அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதியை விரும்பி இருக்கிறார், அதே நேரத்தில் அக்கிரமத்தை, தேவன் விரும்பாத யாவற்றையும் முழுமையாக வெறுக்க தொடங்கி இருக்கிறார். ஆகவே நீதியை விரும்பு, அக்கிரமத்தை எப்பொழுதும் வெறுத்து விடு. இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையில் உறுதியாய் அமைந்த ஒரு காரியம். இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நீதியின் வழியாக அங்கே சென்று கொண்டிருந்தது. ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய எச்சரிப்பு சபைக்கு கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட எச்சரிப்புனா, ஒருவர் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கு ஊழியம் செய்வதானால் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. ஒன் மேன் கெனாட் சர்வ் அண்டர் டூ மாஸ்டர்ஸ். அன்பானவர்களே, உலக பொருள் மெமோன், இந்த உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுங்கிறார். ஒரே ஊழியம் தான் செய்வதற்கு வாய்ப்பு புதிய சிருஷ்டிக்கு, அது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய மெய் தேவனுக்கு ஏறெடுக்கப்படும் ஊழியம், கர்த்தரின் தலைமையின் கீழாக. ஆகவே இப்படிப்பட்ட மனநிலைமை நிச்சயமாக ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனநிலைமைக்குள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் அவரது தெய்வீக குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பிலேயாம் ஆரம்பத்தில் நிழலாக இப்படிப்பட்ட மனநிலைமையில நீதியை நேசித்தவராகத்தான் இருந்தார், ஆனால் காலங்கள் செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அவர் மனநிலைமை மாற்றம் அடைந்தது. எப்படிப்பட்ட சிந்தைனா, அக்கிரம சிந்தை அல்லது அநீதத்தின் கூலியை விரும்பும் சிந்தை. ஆகவே ஒருவேளை இந்த பிலேயாமின் சிந்தை போல, தவறான வீழ்ச்சியடையும் சிந்தை போல, புதிய சிருஷ்டியின் மனநிலை ஒருவேளை மாறக்கூடுமேயானால் தேவன் என்ன செய்வார்? தேவன் விசேஷித்த விதமாக தன் தொடர்பை நீக்குவதற்கு சித்தமாவார். யாரெல்லாம் விலையாமின் ஆவிக்கு செல்லுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் எச்சரிப்பை அளித்து, எச்சரிப்பையும் பொருட்படுத்தாமல் செயல்படுபவர்களுக்கு தன்னுடைய தொடர்பை நீக்குவதற்கு அவர் சித்தமுள்ளவர் ஆவார். அன்பானவர்களே, தேவனோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் உறவை இழந்து விட்டோமேயானால் பிற்பாடு ஒன்றுமில்லை என்ற விசேஷித்த அபாயம் நம் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது தேவன் கொடுத்த எச்சரிப்பு பிலேயாமின் வாழ்க்கையில சற்று விசித்திரமான ஒரு எச்சரிப்பு தான். பேசாத மிருகத்தை தேவன் பேச வைத்தார், தீர்க்கதரிசியின் மதிகேட்டை அவருக்கு எச்சரித்து உணர்த்தினார். தேவன் எடுத்த விசேஷித்த முயற்சியை நாம் பார்க்கிறோம், பாருங்க படக்காட்சி கூட வருது. ஆகவே இவ்வளவு எச்சரிப்பை பெற்ற பிற்பாடாவது இந்த பிலேயாம் அவர் தேவனிடத்தில் பெற்ற எச்சரிப்பை பொருட்படுத்தினாரா, எச்சரிப்பை அவர் ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தினாரா என்றால் நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இல்லை. தொடர்ந்து அவர் என்ன செய்தார்? கர்த்தர் அவர் காண்பித்த எச்சரிப்பை அசட்டை செய்து, கர்த்தருடைய எச்சரிப்பை அசட்டை செய்து, கர்த்தருடைய மகத்துவத்தை அவர் அசட்டை செய்தார். அவர் தூசிக்க தொடங்கும் விதமாக அவர் தன்னுடைய சுயசித்தத்தை தொடர்ந்து நிறைவேற்ற பிரயாசம் எடுத்து அங்கே சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பிலேயாம் விசேஷித்த ஒரு அடையாளம். எப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நாம் பார்க்கிறோம்? யூதா 1:11 தேவன் இந்த பிலேயாமை ஒரு வகுப்பாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படிப்பட்ட வகுப்பார் படிங்க.
இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்.
அன்பானவர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கத்தில் நாம் கடந்து சென்றோம் என்றால், பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம், இந்த வகுப்பார் இருப்பார்கள் ஒவ்வொரு யுகத்திலும். இந்த ஆவியுடையவர்களினுடைய நிலைமையெல்லாம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், நாம் இதற்கு எச்சரிக்கப்படுகிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட வகுப்பார் இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யூதா மூலம் தேவன் எச்சரிக்கிறார். இவர்களுக்குரிய பலன் என்ன? யூதா 12 அவர் தொடர்ந்து நம்ம படிங்க.
இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலை உதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும்.
பாருங்க, நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தின் இறுதி ஆவிக்குரிய வார்த்தை, இறுதியான வார்த்தை, கனியற்று இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்கள். இந்த வகுப்பார் இரண்டாம் மரணத்தின் வகுப்பார். ஆகவே தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை அறிந்து, பரம ஈவை ருசி பார்த்து, ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டு, அவர்கள் தேவனுடைய தயவை இழந்தால், தேவனுடைய எச்சரிப்பையும் மீறி செயல்பட்டால், கர்த்தருடைய மகத்துவங்களை அசட்டை செய்தால், தேவன் அவர்களோடு உறவை துண்டிக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்குரிய நிலைமை இரண்டாம் மரணத்தின் நிலைமை. ஆகவே புதிய சிருஷ்டிகளுக்கு ஒரு விசேஷ எச்சரிப்பாக இந்த பிலேயாமின் வாழ்க்கையின் முடிவு பகுதி நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, விசேஷமா நாம பார்க்கிறோம் இந்த இரண்டாம் மரண வகுப்பார் தேவனுடைய திட்டத்தில் ஆசீர்வாதத்தை முற்றிலும் இழந்த நிலைமை. ஆகவே பிலேயாமின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவர் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு தேவனால் வழிநடத்தப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவராக இருந்தாரோ, ஆனால் பின் நாட்களிலே அத்துணை ஆசீர்வாதங்களையும் இழந்தவராய், முக்கியமாக முதன்மையாக தேவனுடைய உறவை இழந்தவராய் அவர் காணப்பட்டார். அன்பானவர்களே, நாம் அவைகளை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் பிலேயாம் இழந்தது என்னென்ன என்னென்ன காரியங்கள். பிலேயாம் இழந்தது பிதாவாகிய தேவனுடைய உறவை இழந்தார். ஆரம்பத்தில் எப்பொழுதெல்லாம் தீமையான வழியை அவர் கையாள தொடங்கினாரோ, அநீதத்தின் கூலியை விரும்ப தொடங்கினாரோ, முதலாவது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடனான உறவை தொடர்பை அவர் இழந்தார். தொடர்ந்து நீதிமான்கள் வரிசையை இடம்பெறும் நிகழ்ச்சியில அவர் தன்னுடைய வாய்ப்பை தவறவிட்டார். முற்பிதாக்களின் வரிசையில், தி ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், முற்பிதாக்களின் வரிசையில் இடம்பெறும் அரிய சந்தர்ப்பத்தை அவர் தவறவிட்டிருக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் பூமிக்குரிய ஆளுகை, அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற பூமிக்குரிய வாழுகை வாய்ப்பையும் அவர் இழந்துவிட்டிருக்கிறார். தொடர்ந்து பரிபூர்ண ஜீவனுக்குரிய சகல ஆசீர்வாதமான நிலைமைகளையும் இந்த பிலேயாம் தவறவிட்டிருக்கிறார், இழந்து விட்டார். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விதத்தில் பிலேயாம் பல்வேறு இழப்புகளை அவர் பெற வேண்டியதாக இருந்தது. என்ன காரணம்? இவராகவே தேவன் இடத்திலிருந்து வழிவிலகி சென்று சற்று நேர ஆதாயத்துக்காக சிறிது காலம் அவர் வாழப் போறார், அதற்குள்ள அவர் அநீதத்தின் கூலியில வாழணும்னு விரும்பிட்டார். ஆகவே அவருடைய நோக்கம், இன்டென்ஷன் ஆஃப் ஹார்ட், இருதயத்தின் சிந்தனை அங்கே தீமையாக அங்கே சென்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இது விசேஷித்த ஒரு எச்சரிப்பு. இது புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்புனா, புதிய சிருஷ்டி ஒருவேளை பிலேயாமின் ஆவிக்கு ஒருவேளை நாம் சென்றோம் என்றால், ஏற்கனவே பிலேயாமின் ஆவிக்குரிய லிஸ்ட நம்ம பார்த்துட்டோம், செக் லிஸ்ட் மாதிரி, அதில் ஏதேனும் ஒரு மனப்பான்மை நமக்குள் இருந்ததென்றால் நாம் எதை இழப்போம்? பிதாவாகிய தேவனுடனான உறவை இழக்கக்கூடிய அபாயம் உண்டு. பிதாவாகிய தேவன் பிலேயாமின் ஆவியுடையவர்களை விரும்புவதில்லை, திருந்துவதற்கு தான் அவர் விரும்புகிறார், மனமாற்றம் அடைவதற்கு தான் அவர் விரும்புகிறார். ஒருவேளை தேவனுடனான தொடர்பை இவ்விதம் இழப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அவர் அநேக எச்சரிப்புகளை ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அநேக ஆலோசனைகளை மகத்தான சத்தியங்கள் மூலம், தேவ பிள்ளைகள் மூலம் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து யாரெல்லாம் தேவனுடைய எச்சரிப்புகளை, அவருடைய சத்தியங்களை, அவருடைய மகத்துவங்களை கை கொள்ளாது அசட்டை செய்கிறார்களோ, தொடர்ந்து எதை இழப்பார்கள்னா, தேவனுடனான அவர் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் இழப்பாங்க, கூடவே அடிஷனலா எதையும் பெற்றுக்கொள்வார்கள், இரண்டாம் மரணத்தை. ஆகவே ஒரு புதிய சிருஷ்டியினுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. பிலேயாமை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு புதிய சிருஷ்டிக்கு லாஸ் அப்படின்னா, இழப்புனா அது எப்பேற்பட்ட இழப்புங்க, டோட்டலா ஒட்டு மொத்த இழப்புங்க, அவ்வளவுதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் வாஷ் அவுட் இழப்பு, ஒட்டு மொத்த இழப்பு. ஆகவே நாம் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக நம் மீது நியாய தீர்ப்பு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வி ஆர் அண்டர் த ஜட்ஜ்மெண்ட். நாம் நியாய தீர்ப்பின் கீழாக தேவனுடைய கரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முழு கவனத்தோடு இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே இந்த புதிய சிருஷ்டிக்கான மிக விசேஷ எச்சரிப்பை மற்றும் ஆலோசனையை நம்முடைய மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை ஒருபோதும் ஒருவருக்கும் வந்துவிடக் கூடாது. அதற்கு என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கலாம், எப்படிப்பட்ட நோக்கத்தில் ஜீவிக்கலாம், எப்படிப்பட்ட கிரியைகளில் செல்லலாம், பாருங்க, விசேஷித்த ஆலோசனை வேத வாக்கியங்களின் அடிப்படையில் அவர் கொடுக்கிறார். முதலாவது, தேவனும் அவர் வார்த்தைகளும் அவர் செயல்களும் எப்போதும் நம் இருதயத்தில் இடம்பெற விழிப்பாயிருத்தல். எப்பொழுதும் எப்பொழுதும் சற்றேனும் இடைவெளியின்றி முதலாவது பிதாவாகிய தேவனும் அவரது குமாரனும் மற்றும் அவரது வார்த்தைகளும் மற்றும் அவரது செயல்களும் கிரியைகளும் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்க முழு கவனத்தோடு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது நம் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய தனிப்பட்ட பொறுப்பு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே இவைகளை கருத்தாய் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இந்த படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிறுமந்தை வகுப்பாரில் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலைமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க, மரணபரிந்து மறைக்கும். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக புதிய சிருஷ்டியின் துவக்க நிலைமை ஒருவேளை நன்றாக இருக்கலாம். பாருங்க, பரம் அழைப்புக்குள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் கிருபை கொடுக்கிறார், தாளந்துகள் கொடுத்திருக்கிறார், வர்த்திக்க செய்கிறார். ஊழியங்களின் பாதை அருமையாக இருக்கு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிகளில் தேவன் பயன்படுத்துகிறார். எக்லிசியா மீட்டிங்ஸ், அநேக சத்தியங்கள், ரொம்ப அருமை, ரொம்ப நல்லது. தேவன் விரும்புகிறார், விரும்பும் பாத்திரமாக இருப்போம், இருந்திருப்போம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல, நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கடந்து வர வேண்டியது இருக்குன்னா, பிலேயாமின் ஆவியை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. நிச்சயமாக ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் மட்டுமல்ல, தேவனுடைய வழிகள் பின்பற்றவும் வேண்டியது இருக்கு. தேவனுடைய வழிகளை முறையாக பின்பற்றவும் வேண்டியது இருக்கு. தேவன் புதிய சிருஷ்டியின் முடிவை கவனிக்கிறார். ஒரு காரியத்தின் துவக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. பாருங்க, தேவன் வச்சிருக்கக்கூடிய வேதாகமத்தின் மாபெரும் சத்தியத்தில் அவர் பயன்படுத்தின கதாபாத்திரங்கள், மோசே அவருடைய வாழ்க்கையின் முடிவில் தான் டெஸ்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் முடிவில் தான் டெஸ்ட். அதே போல மெய்யான ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் முடிவில் டெஸ்ட் அருளப்படும். அதுவே அவர்களை தகுதிப்படுத்தும் மாபெரும் ஆசீர்வாதத்தின் காலம். ஆகவே அன்பானவர்களே, முடிவு விசேஷமானது. அன்பானவர்களே, கீழ்ப்படிதலே வெற்றிக்கான வழி. முடிவு வரை கீழ்ப்படிதலை காத்துக்கொள்ள வேண்டும். இவைகளைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகி தேவன் நமக்கான எச்சரிப்பு மற்றும் ஆலோசனையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே முடிவு வரைக்கும் ஆரம்பத்தில் நாம் பற்றி கொண்டிருக்கிற நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எல்லளவும் இதில் சந்தேகமில்லை, சற்றேனும் சந்தேகமில்லை. ஆகவே அன்பானவர்களே, நாம் இவர்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது இருக்கு. ஒருபோதும் நாம் உள்ளத்தில் பிலேயாமின் ஆவி வரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சத்திய பாதையில், வழி நெருக்கமான பாதையில், சற்றேனும் வழிவிலகாது பரிசுத்த ஜீவியத்தை தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தரின் தலைமையில முழு முயற்சி, முழு பிரயாசம், முழு கீழ்ப்படுதலை முழு மூச்சுடன் இறுதி வரைக்கும் ஏறெடுக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையே ஒவ்வொரு புதிய சிருஷ்டியின் வெற்றிக்கான ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை முறை. ஓவர் கம்மர்ஸ், மோர் தேன் ஓவர் கம்மர்ஸ், முற்றிலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலைமை. ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட படிப்பினைகளை தேவன் இங்கே பிலேயாமின் கதாபாத்திரத்தை வைத்து நமக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பாகத்துக்குள்ள கடந்து செல்லலாம். நேரத்தை கருதி தொடர்ந்து நாம் கடந்து செல்வோம். பிலேயாமின் மூலம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தை பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதங்களில் விளக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதில் பிலேயாமை பயன்படுத்தி தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வரிசையில் நான்காவது தீர்க்க தரிசன வரிசையை நாம் சற்று நேரம் ஆராயப் போகிறோம். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனத்தை பிலேயாம் உரைத்த போது இவர் அநீதத்தின் கூலிக்காக சென்றிருந்தாலும் தேவன் அவரை ஓவர் ரூல் பண்ணி அவர் மீது ஆளுகை செலுத்தி தன்னுடைய ஆவியின் மூலம் மாபெரும் தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைத்தார். ஆகவே இவர் ஆவிக்குரிய மனநிலையோடு தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாகத்தான் இந்த தீர்க்க தரிசனத்தை கூற தொடங்கினார். வசனங்களை வாசிக்க கேட்போம். என்னாகமும் 24:14.
இதோ நான் என் ஜனத்தார் இடத்திற்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன், வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயாரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது.
போதுங்க அன்பானவர்களே, அப்ப இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனம் தொடங்கும் போது பின் நாட்களிலே, லேட்டர் டேஸ் என்று அவர் ஆரம்பிக்கிறார். லேட்டர் டேஸ், பின் நாட்களிலே. ஆகவே பிலேயாம் வாழ்ந்த காலத்தில் தேவன் கொடுத்த மாபெரும் தீர்க்க தரிசனத்தில் நான்காவது வரிசை தீர்க்க தரிசனமா, இது ஒரு தீர்க்க தரிசன உவமை பாசை. உவமை பாசை அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசனம் அமைந்திருக்கிறதை நாம் சற்று கவனமாய் ஆராய வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, பிற்காலத்தில் லேட்டர் டேஸ்ல நடக்கக்கூடிய தேவ திட்டத்தின் பகுதிகளை தேவன் முன்னதாகவே பிலேயாமுக்கு அறிவித்திருந்தார். ஆகவே 15 வசனத்தை ஏற்கனவே வாசித்தாங்க. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. ஆகவே மறைக்கப்பட்டிருந்த தேவ திட்டத்தின் மாபெரும் சத்தியங்களை, ஆழங்களை தேவையான அளவுக்கு இங்கே பிலேயாமுக்கு தேவன் அங்கே வெளிப்படுத்தி இருந்தார். ஆகவே இந்த முதல் தீர்க்க தரிசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை என்னாகமும் 24:16 படிங்க.
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது.
படிங்க தொடர்ந்து.
அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்டு இந்த பாகம் பிலேயாமுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வரிசையில நாம் பார்க்கிறோம். நான்காவது தீர்க்க தரிசன வரிசை, அதுல முதல் உவமை பாசி தீர்க்க தரிசனம். ஆகவே இங்க முதலாவது இந்த காரியத்தை நாம் தியானிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த வசன பகுதியில சொல்றார், அவரை காண்பேன், விசேஷமா அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல. அன்பானவர்களே, இந்த ஆவிக்குரிய இந்த தீர்க்க தரிசனம் யாரை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் அதற்குரிய விளக்க உரைகளில் கொடுக்கும் போது, அது முதலாவது யாருக்கு அப்ளை ஆகுது இந்த ப்ராபசி அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இது தொடர்புடையதாக இருக்கிறது. மட்டுமல்ல, தாவீதை குறித்த சில விசேஷ காரியங்களையும் குறிப்பிடுவதாக இருக்கிறது இரண்டாவது கோணத்தில். மூன்றாவதாக, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை, இரண்டாம் வருகை குறித்த காரியங்களை இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிடுவதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே மேசியாவை குறித்த முதல் தீர்க்க தரிசன உவமை பாசி முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசன பகுதி பிலேயாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவ்வளவு விசேஷமான வெளிப்படுத்துதல்களை இங்கே தேவனிடத்தில் பிலேயாம் பெற்றிருந்தார். ஆகவே இதை நாம் ஒவ்வொன்றாக இப்ப நாம் பொருத்தி நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. முதலாவது நாம் பார்க்கிறோம், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். பாருங்க, யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த யாக்கோபிலிருந்து உதிக்கும் நட்சத்திரத்திற்கு சரித்திரபூர்வமான ஒரு அடையாளத்தை தேவன் வைத்தார். தாவீது ராஜா அரசாண்ட நாட்களில் அவர் ஒரு நட்சத்திர குறியீட்டை தன்னுடைய ஆளுகைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். பார்க்கிறோம், இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த நட்சத்திர குறியீடு இரண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஒன்றோடு ஒன்று மிங்கிளாகி இருக்கு, இரண்டு முக்கோணங்கள். ஆகவே இது ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய குறியீடு. எப்படி என்றால் நாம் பார்க்கிறோம், இது வெளிப்புறத்துல 12 பக்கங்களுடையது இந்த நட்சத்திரம், வெளிப்புற பக்கங்கள். இந்த பக்கங்களுக்குரிய அடையாளத்தை சகோதரர் கார்ல் ஹேகன்சிக் அவர்கள் தன்னுடைய ஆவிக்குரிய ஆராய்ச்சி கட்டுரைகளை குறிப்பிடும் போது, இவைகள் இஸ்ரேலினுடைய 12 கோத்திரங்களுக்கும் ஒரு விசேஷ அடையாளமாக இருக்கிறது, தொடர்ந்து தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இது ஒரு விசேஷித்த அடையாளமாக இருக்கிறது. தாவீதோடு தேவன் நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். தாவீதோடு தேவன் விசேஷ வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தினார். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்கும் அவரது சபைக்கும் சம்பந்தமுடைய காரியங்கள் இந்த தீர்க்கதரிசன பாகத்தில் அடங்கியிருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், அங்கே இரண்டு விதமான முக்கோணங்கள். நாம் தாவீதின் காலத்தில் இரண்டு ராஜ்யமா பிரியல இல்லைங்களா, பிற்பாடுதான் பிரிஞ்சது. ஆகவே இது யுனைடெட் கிங்டம். நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய தேவனுடைய திட்டத்தில் ராஜ்யத்தின் பாகங்கள், பரலோகத்துக்குரிய பாகம், பூமிக்குரிய பாகம். ஆகவே இரண்டு பாகங்களும் இணைந்த ஒன்றிணைந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பகுதி இங்கே தாவீதுக்கு அங்க கையளிக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே தாவீது இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்துகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய ராஜ்ய பாரத்தின் மூலம் விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியில அவர் கொண்டு வரப்போகிறார். ஆகவே யாக்கோபிலிருந்து தோன்றக்கூடிய உதிக்கக்கூடிய நட்சத்திரம் மனுக்குளம், ஒட்டுமொத்த மனுக்குளத்திற்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நட்சத்திரம், மாபெரும் நம்பிக்கை. இருளிலிருந்து ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே தேவன் கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் சத்திய வெளிச்சம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா புறப்பட்டது அவருடைய முதலாம் வருகையில. தொடர்ந்து அந்த சத்திய வெளிச்சம் இரண்டாம் வருகையிலே பிரகாசிக்க தொடங்கி இப்பொழுது நடுப்பகல் வரைக்கும் ஒளிவீசும் சூரிய பிரகாசத்தில் அது சென்று கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக இங்கே யாக்கோபின் நட்சத்திரத்தினுடைய விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், இந்த நட்சத்திரத்தில் புதிய ஏற்பாட்டின் பகுதியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய விடிவெளி நட்சத்திரத்தை குறித்து தேவன் அங்கு விளக்குகிறார். வெளிப்படுத்தல் 2:26-28, தொடர்ந்து படிங்க.
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன்.
அன்பானவர்களே, அப்போ இந்த தீர்க்க தரிசன வெளிப்படுத்தல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசன பகுதி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை ராஜரீகம் எப்படிப்பட்ட விதத்தில் இந்த பூமியின் அமைப்புகள் மீது நடக்கும், நடந்து கொண்டு வருகிறது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு தீர்க்க தரிசன பாகம். ஆகவே பிலேயாமுக்கு தேவன் வெளிப்படுத்தின அந்த பாகத்துல இவைகள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற வேண்டிய காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதற்கு, தொடர்ந்து வெளிப்படுத்தல் 22:16 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார்.
அன்பானவர்களே, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள ஒரு விடிவெளி நட்சத்திரம், தி பிரைட் மார்னிங் ஸ்டார். இவைகளுக்குரிய விளக்கத்தை நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் கொடுக்கும் போது, இந்த நட்சத்திரம், பிரகாசமுள்ள இந்த நட்சத்திரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. விசேஷமா பார்க்கிறோம், தி மார்னிங் ஸ்டார் அது யாரை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. மல்கியா தீர்க்கதரிசி அங்கே அதை உறுதிப்படுத்துறார், தி சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அன்பானவர்களே, இவளை நாம் தியானிக்கும் போது நட்சத்திரத்தின் ஒரு விளக்கம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, ஆனால் தொடர்ந்து இந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இதனுடைய விளக்கத்தை சகோதரர் கொடுக்கும் போது, கார்ல் ஹேகன்சிக் அவர்கள் கொடுக்கும் போது, இந்த மார்னிங் ஸ்டார் அதாவது விடிவெளி நட்சத்திரம் என்ற இந்த ஒரு காரியம் முதலாவது கர்த்தருக்கு பொருந்தது, இயேசு கிறிஸ்துக்கு அப்ளை ஆகுது. தொடர்ந்து இது யாருக்கு பொருந்துகிறது என்பதை அவர் குறிப்பிடும் போது அது அவருடைய மெய் திருச்சபைக்கு. ஏனென்றால் இந்த மெய் திருச்சபை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் மட்டுமே. அவருடைய மெய் திருச்சபைக்கே இந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அன்பானவர்களே. ஆகவே இந்த ஸ்டார் அதாவது மார்னிங் ஸ்டார்ங்கிறத அங்க ஆராய்ச்சி மூலம் அவர் கொடுக்கும் போது, ரீபிரிண்ட் 4900 அந்த பக்கத்துல, மற்றும் கார்ல் ஹேகன்சிக் அவர்கள் குறிப்பிடும் போது 1985 வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள்ல அவர் குறிப்பிடுகிறார், அதாவது இந்த மார்னிங் ஸ்டார் என்பது சூரியனை குறிப்பதல்ல, அது அதிகாலையில் தோன்றும் ஒரு கோல். கோல் என்பது அது தன்னால் சுயமாக வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாது, அது மற்ற சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கித்தான் அது பிரகாசிக்கும். ஆகவே இந்த பிளானட் அதாவது கோல் இது எதுன்னா, சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே வந்து வான சாஸ்திரத்துல வரக்கூடிய அந்த கோல் எதுன்னா வீனஸ். அது மொழி எபிரேய மொழியில பெர்ஷியன் வேர்ட்ல அது குறிக்கிறது விசேஷித்த ஒரு அடையாளம் எஸ்தர். ஆகவே இந்த எஸ்தங்கிற வார்த்தை சபையை அது குறிக்கிறது என்ற ஒரு ஆராய்ச்சி முடிவை அவர் வெளிப்படுத்துறார். இதுக்குரிய விளக்கங்களை ரீபிரிண்ட்ஸ் நம்பர்ல நாம் 4900 பக்கங்கள்ல நாம் பார்க்கலாம். ஆகவே இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு வந்து பெரோசியா ஸ்டேஜ்ல முதல் அந்த வாய்ப்பு, மூன்று கட்ட வாய்ப்புல முதல் வாய்ப்புல அவர் வருகையை மெய் திருச்சபைக்கு பிதாவாகி தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகவே அது மீண்டும் வளர்ச்சி அடைந்து பெரோசியா ஸ்டேஜுக்கு அடுத்ததாக எபிபனியா ஸ்டேஜ் வரும்போது, அந்த வருகையினுடைய மாபெரும் வளர்ச்சி நிலைமையை, எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில நிறைவேறும் என்பதையும் தேவன் அவருடைய மெய் திருச்சபைக்கு மட்டுமே விளக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாக தொடர்ந்து இந்த யாக்கோபிலிருந்து தோன்றக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கான விளக்கம் மெய் திருச்சபைக்கே இப்பொழுது வரைக்கும், தற்போது வரைக்கும், இனிமேலும் கொடுக்கப்படும் இந்த மாபெரும் பிளஸிங், மாபெரும் வாக்குத்தத்தமாக பிலேயாமுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே உவமை பாசையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே மெய் திருச்சபை 1,44 சிறு மந்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு மகிமையில் இணைய வேண்டிய சபை, அவர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுமையான சத்தியங்கள் முதலாவது தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆகவே இந்த காரியம் நாம் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஆகவே முதல் வருகையை, இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை அங்கே அழைத்து சென்ற நட்சத்திரம், பெத்லகேமுக்கு அழைத்து சென்ற நட்சத்திரம் அடையாளம் காண்பித்தது. ஆனால் இரண்டாம் வருகையை, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை நட்சத்திரங்கள் போன்ற பாத அங்கத்தினர் மூலமாக தேவன் அடையாளம் காட்ட வைக்கிறார். ஆகவேதான் தானியல்ல பார்க்கிறோம், தானியல் 12 நட்சத்திரங்கள் கொப்பிட்டு தேவ பிள்ளைகள் சொல்லப்படுறாங்க இல்லைங்களா. ஆகவே அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம் நட்சத்திரங்கள் போல ஸ்டார்ஸ் மெய் திருச்சபை இவ்வண்ணமாக தேவன் பாவிக்கிறார். ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மாபெரும் சத்திய வெளிச்சங்களை ஏழாம் கால சபைக்கு கொடுக்கப்பட்ட தூதன் சகோதரர் சார்ல்ஸ் தேஸ் ரசல் மூலமாக வெளிச்சம் வீசப்பட்டு தொடர்ந்து அதன் கிரகணங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கு ஒட்டுமொத்த மெய் திருச்சபையையும். ஆகவே அன்பானவர்களே, இரண்டாம் வருகையின் போது விசேஷத்தின் அடையாளம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இவைகள் நிறைவேறி தீரும் காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் செங்கோலை பற்றிய தீர்க்கதரிசன விளக்கத்துக்கு கடந்து செல்லலாம். செங்கோல் சங்கீதம் 72 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க.
ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார்.
அன்பானவர்களே, அப்போ செங்கோல் அரசாட்சியின் ஒரு அடையாளம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகம் கிபி 1874 கண்ணுக்கு தெரியாத அந்த அரசாட்சியின் மூலம் தொடங்கப்பட்டு படிப்படியாக உலக அமைப்புகளை வீழ்ச்சியடைய செய்வதன் மூலம் முன்னேற்றம் கண்டு தொடர்ந்து அது வியாபித்து வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் வளர்ச்சியின் பெருக்கம், அதன் முடிவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் இங்கே விளக்குகிறார். இதற்குரிய விளக்கம் இன்னும் சற்று விரிவாக அவர் கொடுக்கிறார். வசனம் 18, எண்ணாகமம் 24:18 வசனத்துல படிங்க.
ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும்.
அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம், இது தீர்க்க தரிசன உவமை பாசை. தேவன் சில நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுகிறார். ஏதோ சேயீர் இவைகளுக்குள்ளான அழிவை பற்றியும் அதன் விளைவுகளை பற்றியும் சொல்றார். இவைகளின் பொருளை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். பார்த்தோம்னா குறிப்பா இதனுடைய விளக்கம் உலகத்தின் அமைப்புகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகம் ஆளுகை நிர்மூலமாக்கிக் கொண்டிருக்கு. இதற்குரிய இணையான ஒப்புமை தொடர்புடைய வசனங்கள் ஆமோஸ் 9:11-12 வசனங்கள்.
ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கிக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த ஒரு வசனம் ஒரு விசேஷித்த தேவனுடைய திட்டத்தின் பகுதியை விளக்குகிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து சீர்படுத்துதல். இந்த மாபெரும் தீர்க்க தரிசன விளக்கத்தின் வாய்ப்பை யாக்கோபு அப்போஸ்தலன் பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் வாழ்ந்த நாட்கள் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்துதல், த ரெஸ்டரேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலை மீண்டும் மறுசீரமைத்தல், தொடர்ந்து உலக ராஜ்யங்களை கண்ணுக்கு தெரியும் பகுதியில் அங்கு மீண்டும் சீர்பொருத்துதல், இவைகளின் சீர்திருத்த பணியை பற்றி தேவன் இங்கே பேசுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இரண்டாம் வருகையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் ராஜரீகம் விஸ்தாரமாகும் போது இப்படிப்பட்ட சீர்திருத்தப்படுதலின் வேலைகள் தொடர்ந்து நடைபெறும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:16-17 வசனங்களிலும் இவைகளை தேவன் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்.
எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது.
அன்பானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசி மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறது என்ற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். இவைகள் மீண்டும் சீர்படுத்தும் செவ்வைப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி. இஸ்ரேலை மீண்டும் சீர்படுத்தி தொடர்ந்து அந்த இஸ்ரேல் முற்பிதாக்கள் மூலம் இஸ்ரேல் ராஜ்யத்தின் மூலம் தேவன் உலக அமைப்புகளை உலகத்தின் நிலைமைகளை சீர்படுத்தப் போகிறார். இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு தீர்க்க தரிசனம் பிலேயாமுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்தும் அவருடைய ராஜரீகத்தின் மகத்துவத்தை குறித்தும் அந்த ராஜாங்க பணிகளை குறித்தும் தேவன் பிலேயாமுக்கு ஆதியிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த முதலாவது தீர்க்க தரிசன உவமை இவ்வளவாக விளக்கத்தை நாம் பெற வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து எண்ணாகமம் 24:19 வசனம் படிங்க.
யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான்.
அன்பானவர்களே, அப்போ இந்த முதல் தீர்க்க தரிசன பாகம் முடிவு பெறுது. இங்கே யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். ஆளுகை செய்யக்கூடிய நிலைமை, அந்த ஆளுகையின் நிமித்தமா தீமையின் காரியங்கள், பொல்லாத உலக அமைப்புகள் யாவும் அழிக்கப்படும் ஒரு சூழல் இவைகள் நடந்தேற வேண்டும். அவைகள் நிறைவேற்றப்படும் காலத்தில் மெய் திருச்சபை தங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலைமை. இந்த நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த தீர்க்க தரிசன உவமை தொடங்கும் போது கடைசி நாட்களில் பின் நாட்களில் நிறைவேற வேண்டியதை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்ற வார்த்தையை பிலேயாம் ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட முதல் விளக்கத்திற்குள்ள நாம் கடந்து வந்துட்டோம். தொடர்ந்து இரண்டாவது உவமைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். இரண்டாவது தீர்க்க தரிசன உவமை வசனம் வாசிக்க கேட்போம். என்னாகமும் 24:20.
மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதி அமலேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமலேக்கை குறித்து தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவ வாக்கியங்களின் மூலம் பல்வேறு காரியங்களை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா. அமலேக்கு இஸ்ரேல் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் செயல்பட்டார்கள். அது நிமித்தமாக தேவன் அவர்களை பழிவாங்க சொல்லியிருந்தார். ஆகவே இவர்கள் ஒரு விசேஷித்த வகுப்பினர். யாருக்கு அடையாளமான வகுப்பினர்னா, அவர்கள் தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதியான வகுப்பினர், சாத்தானின் கூட்டத்தார். ஆகவே அவர்களுடைய நிறைவடைதல், அதாவது அவர்கள் முற்று பெறுதல் எப்படி இருக்குன்னா, ஒரு அழிவின் மூலமாக. இந்த அமலேக்கின் வம்சம் எப்படி இருக்கும்னா, மகா உபத்திரவ காலத்துல இஸ்ரேலுக்கு விசேஷித்த உபத்திரவத்தை கொடுக்கும் கோகு மாகோகு வம்சத்தார். அதனாலதான் அமலேக்குடைய தகப்பன் வம்சம் ஹாகால், அவருடைய வம்சவழிதான் அமலேக். ஆகவே இவர்கள் மூலமாக இந்த இஸ்ரேலுக்கு மகா உபத்திரவ காலம் சம்பவிக்க வேண்டும். யாக்கோபின் இக்கட்டு காலம், டைம் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரபிள். இந்த மாபெரும் தீர்க்க தரிசனத்தை அங்கே பிலேயாமை கொண்டே தேவன் முன்னுரைத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இவர்கள் நிச்சயமாக மகா உபத்திரவ காலத்துல தங்களுக்குரிய பணியை அவங்க செய்ய போறாங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இன்னும் தொலைதூரத்தில், அதாவது கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தின் பாகம், ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் முடிவில் உயிர்த்தெழுப்பப்பட்டு சத்தியத்தில் சுத்திகரிக்கப்பட்ட உலக ஜனங்களை மீண்டுமாக இறுதி சோதனை தேவன் அனுமதிக்கும் போது அந்த கோகு கூட்டத்தார், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கிறோம் இந்த கோகு கூட்டத்தார் அடையாளப்படுத்துறாங்க. இவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தார் தான். இவர்கள் மூலமாக மீண்டும் உலக ஜனங்களுக்கு ஒரு சோதனை வரப்போகுது. அது நீதியின் ராஜ்யத்தில் மனதார பாவம் செய்யும் வகுப்பினர் இவர்கள் செய்ய போறாங்க. அன்பானவர்களே, இவர்களுக்கு முடிவு, இறுதி அழிவு. ஆகவே தேவன் இவர்களை முற்றிலுமாக அழிக்க போறார். ஆகவே இந்த அமலேக்கின் சந்ததி, கோகு வம்சம், இவைகள் எல்லாம் தேவனுடைய திட்டத்தில் எதிரிகள் தான், எதிராளிகள் தான். இவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டியவர்களே. ஆகவே முழுமையாக தோற்கடிக்கப்படும் வகுப்பினர். அதனாலதான் நம்முடைய சகோதரர் அதை குறிப்பிடும் போது த வில்ஃபுல் சின்னர்ஸ் இன் த மில்லீனியம். ஆகவே மில்லீனியத்தில் இவர்கள் மனதார விரும்பி பாவம் செய்யும் வகுப்பினர். மாபெரும் சத்தியங்களை பெற்றுக்கொண்ட போதிலும் அவர்கள் நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை தூசிக்கும் வகுப்பினர். ஆகவே இங்கே விசேஷ எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அன்பானவர்களே, இவைகள் நமக்கும் விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். அன்பானவர்களே, இந்த இரண்டாம் ஊமையில தேவன் நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறார். அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவைகளை சாத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் தவறவிட்டார்கள். புதிய சிருஷ்டிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் அநேக வாய்ப்புகள், அநேக படிப்பினைகள் கொடுக்கப்பட்டே இருக்கு. ஒருவேளை இவைகளை, தேவன் கொடுக்கும் படிப்பினைகளை, தேவன் கொடுக்கும் வாய்ப்புகளை தொடர்ந்து தவறவிட்டு கொண்டே நாமும் இருந்தோமே ஆனால் நிச்சயம் நாமும் இணைவோம். யாருடைய கூட்டத்திலையும், யாருடைய கூட்டத்திலையும், சாத்தானுடைய கூட்டத்தில், ஸ்பிரிட் ஆஃப் பேலாம், விலையாமின் ஆவிக்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டுருவோம். ஆகவே மிகுந்த எச்சரிப்போடு எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை மற்றும் எச்சரிப்பு. மூன்றாவது ஓமைக்குள்ளாக கடந்து செல்லலாம். காலத்தை கருதி
அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் கூட்டை கண்மலையில் கட்டினாய்.
அன்பானவர்களே, என்னாகமும் 24:21 கேனியரை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஓமை மொழியில இங்கே பிலேயாமை பயன்படுத்தி தேவன் உரைக்கிறார். இந்த வார்த்தைகள் அனைத்திற்குமான விளக்கத்தை சற்று சுருக்கமா நம்ம பார்த்தலாம். யார் இந்த கேனியர்கள், இவர்கள் யார் அப்படின்னா, வனாந்தர பிரயாணத்துல இவருடைய ஆரிஜின், இவருடைய ஹிஸ்டரி என்னன்னா, வனாந்தர பிரயாணத்துல மோசேயினுடைய உறவின் முறை, அவர்களுடைய பணி, இவர்கள் வனாந்தர பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு கைடு, வழிகாட்டினவர்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய வம்சமே இருக்கு. அவர்களுடைய தொழில் கொள்ளர்கள், ஸ்மித்ஸ், பொற்கொள்ளர்கள், இரும்பு கொள்ளர்கள் மற்றும் உலோக பொருளாலான வேலைகளை செய்பவர்கள். ஆகவே இவர்கள் பல்வேறு இடங்களில் பரவி கிடந்தாங்க, குறிப்பாக மூன்று இடங்கள்ல. ஆகவே இந்த இடங்களை எல்லாம் இப்போ பார்ப்பதற்கு சமயம் இல்லை. ஆகவே நாம் பார்க்கலாம், இவர்கள் அசீரிய படையெடுப்பின் மூலம் ஒடுக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த கேனியர், இந்த கேனனைட்ஸ் இவங்களை குறித்துதான விளக்கம் நம்ம பார்க்கும் போது, ஏதோமியர் இருந்த பகுதியில அந்த ஜனங்களோடு இவர்கள் இரண்டரை கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். சகோதரர் கார்ல் ஹேகன்சி அதை குறிப்பிடுறார். இந்த ஏதோமியர் யாருக்கு அடையாளம்? சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது கிறிஸ்டியாண்டம், நாமினல் கிறிஸ்டியாண்டம், பேபிலோன், அந்தி கிறிஸ்து அமைப்பு, அன்பானவர்கள் இவர்களுக்கு அடையாளம். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய அழிவை குறித்தும், அதன் வீழ்ச்சியை குறித்தும், பாபிலோனின் நியாய தீர்ப்பு குறித்தும் இந்த தீர்க்க தரிசனத்தில் தேவன் சுட்டி காண்பிக்கிறார். கேனியருக்கு உண்டான அழிவு பாருங்க, கண்மலையின் மேல் கூட்ட கட்டி இருக்கிறாங்க, உயர்ந்த அடைக்கலம் வாசஸ்தலம் அவங்க நினைச்சிருக்காங்க. ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய செல்வாக்கு, அவருடைய வளர்ச்சி, அவருடைய பலம் என்று அவர்கள் எதை நினைக்கிறார்கள், இவர்களெல்லாம் நாம் அறிவோம் அந்தி கிறிஸ்து பாடத்தின் மூலம். ஆனால் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் நிலைமை என்ன? தொடர்ந்து அடுத்த வசனம் படிங்க.
ஆகிலும் கேனியன் அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைப்படுத்திக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான்.
அன்பானவர்களே, அப்ப நம்ம பார்க்கிறோம் இவருடைய அழிவு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே அந்தி கிறிஸ்து அமைப்பை குறித்து பழைய ஏற்பாட்டில் தேவன் பயன்படுத்தின தீர்க்கதரிசி தானியேல் மிக விசேஷமா பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் அவருக்கு முன்பதாகவே அந்தி கிறிஸ்து அமைப்பை பற்றிய மாபெரும் தீர்க்க தரிசனத்தை, நியாய தீர்ப்பை தேவன் பிலேயாமுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் இங்கே சிந்திக்க வேண்டும், விசேஷமா இந்த ஒரு மாபெரும் அழிவு அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பாபிலோனில் இருக்கக்கூடிய சியோன் குமார்த்தியே, அவளை விட்டு வெளியே வா, வெளியே வந்திருக்கணும், வாழ்க்கை முழுவதும் நாம் அதை நிரூபித்து காண்பிக்கணும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு படிப்பினை இந்த தீர்க்க தரிசன பூமியில நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நான்காவது தீர்க்க தரிசன பூமிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். என்னாகவும் 24:23-24 படிங்க.
பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ தேவன், இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? சீத்திமின் கரை துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபோரையும் வருத்தப்படுத்தும், அவன் முற்றிலும் அழிந்து போவான் என்றான்.
ஆகவே இந்த இறுதி தீர்க்க தரிசன ஓமைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இவைகளின் விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார், ஒரு குழு கொடுக்கிறார். பாருங்க, ஏபேர், ஏபேர், இது ஏபேருடைய விளக்கம் ஓமை மாசியில் அங்க கொடுக்கிறார். ஏபேர் ஆதியாகமும் 10:21 வாசிக்க கேட்போம்.
சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள், அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும், மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாய் இருந்தான்.
பாருங்க, அப்போ இந்த ஏபேர் சந்ததி தான் முழுவதும் வியாபித்த சந்ததி இரண்டாம் உலகத்தில், அது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அடையாளம். மீண்டும் முந்தைய வசனத்தை கொண்டு வாங்க. அன்பானவர்களே, என்னாகமும் 24:23-24 தேவன் இதை செய்யும் போது யார் பிழைப்பான்? பாருங்க, இந்த ஒரு தீர்க்க தரிசன காட்சியை காமிக்கிறார் தேவன். இறுதியாக ஒட்டுமொத்த நான்கு அமைப்புகளையும் முழுமையான அழிவுக்கு கொண்டு வரும்போது, முழுமையான அழிவு, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், உலக அமைப்புகளுக்கு முற்றிலுமான அழிவு, இது உலகத்தின் மீது கொடுக்கும் அழிவை தேவன் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இந்த நான்காவது உமை உலக அமைப்புகள் மீதான அழிவு தீவிரித்து வரும். அதை தேவன் செய்யும் போது யார் தப்பிப்பளிக்கக்கூடும், எந்த அமைப்பு அதில் நிற்கக்கூடும், நிலைநிற்கக்கூடும் என்ற கேள்வியை அவர் முன்னதாக எழுப்புகிறார். அதற்குரிய ஏற்பாட்டை தேவனே செய்ய போறார். அன்பானவர்களே, அங்கே ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுது. சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபோரையும் வருத்தப்படுத்துங்கிறார். ஆகவே இந்த ஓமை பாசினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கும் போது, சித்தீமின் கப்பல்கள், இவர்களுக்குரிய ஆராய்ச்சி பாகத்தை சகோதரர்கள் தேவ கிருபையில் ஆராய்ச்சி செய்யும் போது, இந்த சித்தீம், இதனுடைய பின்னணி, இதனுடைய மாடர்ன் பேர் என்னன்னா மேசிடோனியா, அதாவது கிரேக்க நாட்டின் பகுதிகள். ஆகவே இந்த பகுதிகளில் இருந்து தேவன் எழும்ப செய்தார் கிரேக்க சாம்ராஜ்யத்தை அலெக்சாண்டர் மூலமாக. ஆகவே அரசாங்கங்களின் அமைப்பை தேவன் இந்த பிலேயாமுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் வரிசைப்படுத்துகிறார். உலக அரசாங்கங்களின் அமைப்பை தேவன் ஒரு தீர்க்க தரிசியின் மூலம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறார், இல்லைங்களா? நாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது ஐந்தாம் உலக பேரரசு, பேசிக் லெசன்ல நம்ம கேட்டிருக்கிறோம் தானியேல், இல்லைங்களா? தானியேல் லெசன்ல உலக ராஜ்யங்களின் வரிசை முறைகளை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். அதே போல இங்கே பிலேயாமின் தீர்க்க தரிசனத்தில், தேவன் பிலேயாமுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன பகுதியில், தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தின் ராஜ்யங்களை, ராஜரீகங்களை அவர் வரிசைப்படுத்தி அடையாளப்படுத்துறார். அதற்கே உரிய பெயர்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நேம்ல, பழைய ஏற்பாட்டின் காலப்பகுதியில் இருந்த பெயர்களை தேவன் பயன்படுத்துறார். பாருங்க, மோவாப், சேத், ஏதோம், ஃபர்ஸ்ட் லிஸ்ட், ரெண்டாவது சேயீர், அமலேக், மூன்றாவது லிஸ்ட் கேனியன், மூன்று பகுதியில் பரவி இருக்காங்க. நான்காவது சித்தீமின் கப்பல்கள் மேசிடோனியா, ஐந்தாவது அசூர், ஏபோர், ஆறாவது முற்றிலும் அழிந்து போவார். இந்த நான்கு உவமைகளின் சாரம்சம், சுருக்கம், கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசன உவமைகளை நாம் வரிசைப்படுத்தி பார்த்தால் இவ்விதமான ராஜ்ய பாகங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கு ஒத்திசைவான விளக்கம், இதற்கு ஆவிக்குரிய ஜோடியுடைய வசனத்தின் பகுதியை தேவன் தானியேலுக்கு பிற்காலங்களில் கொடுத்தார். ஆகவே தானியேல் தீர்க்க தரிசனத்தின் பேரலிசத்தை தேவன் பிலேயாம் தீர்க்க தரிசிக்கு முன்னதாக கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். தானியேல், பாபிலோன், மேதோ பெர்சியா. பாபிலோனுக்கு முன்பதாகவே அசீரியா சாம்ராஜ்யம் இருந்தது, நாம் யாவரும் அறிவோம். அது மோவாப் சே தேதம்ங்கிற வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. பிலேயாமுக்கு நேரம் ஈக்குவலா பாருங்க. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்றாவது காலத்துக்கு நேரம் இங்க ஃபில் பண்ணல. இரண்டாவது செயீர் அமலேக் அப்படிங்கிறதுக்கு நேரம் பாபிலோன், மூன்றாவதாக கேனியன் மேதோ பெர்சியா, அடுத்ததாக சித்தீம் கப்பல்கள் மேசிடோனியா, அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்தது, அடுத்ததாக அசூரேபேர் ரோம சாம்ராஜ்யம், ஆறாவதாக முற்றிலும் அழிந்து போவான் சொல்லிவிட்டு இங்கே பிலேயாம் கடந்து செல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் இங்கே சிந்திக்கணும், முற்றிலும் அழிவை பற்றி தானியேல் தேவனிடத்தில் பெற்ற வெளிப்பாடு, மனுஷர் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்க்கப்பட்டு அது சிலையை முற்றிலும் என்ன செய்யுங்க, அழித்து போடும், நாசனமாக்கும் இல்லைங்களா. ஆகவே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், கர்த்தரின் ராஜ்யமே உலக அமைப்புகளை நொறுக்கக்கூடிய விசேஷித்த ஏற்பாடாக பிதாவாகி தேவன் நியமித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஏற்பாட்டை தானியேலுக்கு கொடுத்தார். ஆனால் பிலேயாமுக்கு முன்கூட்டியே முன்னதாகவே சொல்லும் போது இங்கே முற்றிலும் அழிந்து போகும் கருவியாக தேவன் எப்படிப்பட்ட அடையாளத்தை பிலேயாமுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அடுத்தது யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம், யூதாவின் செங்கோல். வசனம் எண்ணாகமம் 24 அதிகாரத்தில் முதல் தீர்க்க தரிசனம் 17 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் நிலைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆகவே அழிவின் வேலையை தேவன் விசேஷித்த அடையாளங்களோடு குறிப்பிடுகிறது நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் நட்சத்திரம் மற்றும் இஸ்ரேலின் செங்கோல், இந்த மாபெரும் ஏற்பாடுகள் தேவன் வச்சிருக்கிறார். இப்படியாக உலக ராஜ்யங்களை அவர் நொறுக்கி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இஸ்ரேலிலே தேவன் உரிமைக்காரரானவர் மூலம் ராஜ்யபாரத்தை தொடக்கி இருக்கிறார். புற ஜாதிகளின் ஆளுகை நீக்கப்பட்டாகிவிட்டது. தொடர்ந்து அந்த ஆளுகை விஸ்தாரம் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் சற்று காலங்களில் அந்த ஆளுகையின் வல்லமை நிச்சயம் வெளிப்படும். அப்பொழுது சபை மகிமையடையும் வாய்ப்பு நிறைவு பெறும். ஆகவே அன்பானவர்களே, இந்த விசேஷித்த ஒப்புமையை பேரலிசத்தை சகோதரர் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே இங்கே யாக்கோபின் நட்சத்திரம் யாருக்கு அடையாளங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். யாருங்க, மகிமையடைந்த சபையும் அதில் ஒரு பாகம். இஸ்ரேலின் செங்கோல், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகத்தில் இணைய போகின்ற சபை, மகிமையடைந்த சபை, மாம்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்ச், மாம்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற எஞ்சிய வகுப்பினர், இவர்கள் இணைய போறாங்க. மாபெரும் அழிவை இந்த சமுதாயம், உலக சமுதாயம் சந்தித்து நீதியுள்ள ராஜ்யம் இந்த பூமியில கர்த்தர் இயேசுவின் தலைமையில ஸ்தாபிக்கப்பட போகுது. அன்பானவர்கள், இப்படியாக இந்த தீர்க்க தரிசன விளக்கம் அங்க முடிவுக்கு வருது. இந்த வாய்ப்பு யாருக்குன்னா, மெய் திருச்சபைக்கு மாத்திரமே. உலக அமைப்புகளை நியாயம் திருத்த பிற்பாடு கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்திலிருந்து தொடங்கும் விசேஷித்த சீர்திருத்தம் நிகழ்ச்சி, இவைகளில் ஆளுகை செய்யும் வாய்ப்பு மெய் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே நிச்சயமாக தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், எச்சரிப்புகள், விசேஷித்த புதிய சிருஷ்டிக்குரிய பாடங்களை நாம் நிச்சயமாகவே கை கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆகவே நாம் இறுதியாக அங்கே முடிவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். அடுத்த வசனம் பாருங்க, 1 பேதுரு.
ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள்.
அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு மகிமையில் இணைய போகின்ற சபை, ராஜ்யத்தில் ராஜ்யபாரத்தில் பங்கு பெற வேண்டிய சபை, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இங்க டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் புவர் டிரான்ஸ்லேஷனா இருக்குது. மீண்டும் நாம் திருப்பி வெளியே மொழிபெயர்ப்புக்கு கடந்து செல்லலாம்.
ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள்.
அன்பானவர்களே, இப்பொழுது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பிலேயமின் ஆவி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, மாறாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் செயலாற்ற வேண்டும். நிச்சயமாக தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கிரியைகளையும் நம் உள்ளத்தில் எப்போதும் இடம்பெற செய்ய வேண்டும். ஒருபோதும் புதிய சிஷ்யின் துவக்கத்தை மாத்திரம் பார்த்துக் கொள்ளாமல் அதன் முடிவே கவனிக்கத்தக்கது என்ற ஆலோசனை பெற்றுக்கொண்ட நாம், நம்முடைய மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். தேவன் அழைக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பில், எப்பொழுதும் பி பிரிப்பர், எப்பொழுதும் தயாரா இருக்கலாம் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க. தேவன் நமக்கு கொடுத்த தாளந்தை அவர் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புக் கொடுக்கலாம். ஒருபோதும் விளையாமை போல பின்மாற்றத்தை அடைய வேண்டாம். அவர் அதற்குரிய அழிவை பெற்றுக் கொண்டார். யூதாஸ் பின்மாற்றமானார், அதற்குரிய அழிவை பெற்றுக் கொண்டார். நாமோ அப்படி பின்வாங்கி போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து சொல்றாரு, அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னா, ஒரே வழி, ஒரே மனம். இரு மனம் அல்ல, இருவழி அல்ல, ஒரே வழி, ஒரே மனம். பாருங்க, நமக்கு தேவன் கொடுத்த சத்தியத்தில் கூட ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், எல்லாம் இப்படித்தான் இருக்குதுங்க. ஒன் ஒன் ஒன், ஒரே ஒரே ஒரே. இந்த பாடத்தில் கொடுக்கிறார் ஒரே வழி, ஒரே சிந்தை, ஒரே ஆவி. ஆகவே அன்பானவர்களே, தேவன் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட அறிவு தெளிவு நமக்கு வேண்டும். சகோதரர் ரசல் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார், அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். சத்திய வசனங்களில் தெளிந்த சிந்தையோடு நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து எச்சரிப்பு கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த ஸ்டேஜ் அப்போகாலிப்சிஸ் பத்தி பேசுறார். கர்த்தர் இயேசு அவருடைய வல்லமை பிரத்யட்சமா உலக ஜனங்களுக்கு எடுத்து செல்லும் வாய்ப்பு மகிமையடைந்த சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்பதாக உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை, உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைன்னு நம்ம ப்ரொடெஸ்டன்ட் பைபிள் இருக்கு, கேஜேவில கிருபை, அது குறிக்கிறது நம்முடைய ரட்சிப்பு. தேவன் நம்மை ரட்சிக்கும் விதமாக முதலாம் உயிர்த்தெழுதலிலே மகிமையடைந்த சபையை உயிர்த்தெழுப்ப நாம் தகுதி பெற வேண்டும். அதற்குரிய தகுதியை பெற வேண்டும். அதைத்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். முழுமையாக எதிர்நோக்குங்கள். யார் இப்படி எதிர்நோக்க முடியும்னா, ஒரே மனம், ஒரே வழி, ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் எதிர்நோக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அன்பானவர்களே, இந்த ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே வழிக்குள்ளாக உடனடியாக நாம் கடந்து செல்ல பிரயாசப்படுவோம். ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னும் சற்று துல்லியமா இருக்கு. டைக்லாட்டோடைய டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ஐவில படிக்கலாம். படிங்க, 1 பீட்டர் 1st சாப்டர் 13th வெர்ஸ் படிங்க.
Therefore, prepare your minds for action. Be self-controlled. Set your hope fully on the grace to be given you when Jesus Christ is revealed.
பாருங்க, ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த வசன பகுதி. Therefore, prepare your minds for action. Prepare your minds for action. இந்த ஆக்ஷன்ங்கிற வேர்ட் கேட்டாலே நமக்கு என்ன தோணுதுங்க? உடனே செயலாற்றணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒரே ஆவி, ஒரே மனம், ஒரே சிந்தை. அது தேவனுடைய சிந்தை, கர்த்தருடைய வழி, மற்ற வழி அல்ல. பிரிப்பேர் யுவர் மைண்ட் ஃபார் ஆக்ஷன், பி செல்ஃப் கண்ட்ரோல். தேறின போர் சேவர்களாய், நல்ல போர் வீரர்களாய் நம்மை கட்டுப்படுத்தி ஒப்பு கொடுத்து நிற்கணும். நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பை குறித்து சொல்றார் செல்ஃப் கண்ட்ரோல். செட் யுவர் ஹோப், நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக்கணும். நம்முடைய எதிர்பார்ப்பை முழுமைப்படுத்தணும். ஆன் த கிரேஸ் டு பி கிவன் யூ, முதலாம் உயிர்த்தெழுதலில் கொடுக்கப்படும் மாபெரும் வாய்ப்பு, அழியாமை சுபாவம், தெய்வீக சுபாவம், அழியாமை ஜீவன், இந்த வாக்கு தத்தத்தில் நாம் பங்கடைய வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே வென் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிவீல்ட், அப்போகாலிப்ஸ் ஸ்டேஜ்ல கர்த்தருடைய வல்லமை சர்வலோகம் எங்கும் வியாபிக்கும் போது அதில் மகிமடைந்த சபையாக இணையும் வாய்ப்பில் நாம் பூரணமாய், உறுதியாய், நிச்சயமாய் இடம்பெற கர்த்தருடைய அடிச்சுடுகளை நாம் ஒரே வழியில், ஒரே மனதில், ஒரே சிந்தையில் பின்பற்ற தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்துவாராக. ஆமென்.